வணக்கம். உங்களை இந்த ஒலி இலை மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. உலகத்தை மாற்றின விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்படி உலகத்தை பெருமளவில் மாற்றின ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த ஒலி இலை பகுதி ஒன்றில் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லைங்க, ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற கட்டற்ற மென்பொருள். கட்டற்ற மென்பொருள் இது உலகத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றியிருக்கு. நீங்களும் நானும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற விதத்தை, எப்படி இணையத்தை அக்சஸ் பண்ணுறன்ற விதத்தை எல்லாத்தையுமே மிகப்பெரிய லெவலில் மாற்றினது இந்த கட்டற்ற மென்பொருள். இந்த கட்டற்ற மென்பொருள் அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு நம்ம சொன்னாலே அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா எல்லோரும் அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃப்ரீயாக கிடைக்கும், நம்ம ஈஸியாக சோர்ஸ் கோட் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது சரி தான், ஆனால் அது மட்டும்தானா? அப்படின்னா இந்த ஃப்ரீயாக சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறவனுக்கு என்ன உபயோகம் இருக்குது? எதுக்காக அவங்க ஃப்ரீயாக உட்காந்து இந்த சோர்ஸ் கோட்லாம் அடித்து இந்த சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி நமக்கு ரிலீஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இது சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றது சரிதானாலும் இது வந்து அதால் மட்டுமே இல்லை, இதோட வணிகம், ஒரு எந்த ஒரு சாஃப்ட்வேரோ எந்த ஒரு விஷயமுமே வணிகம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக கொஞ்ச நாளில் அழிஞ்சு போயிடும். இப்போ நம்ம கட்டற்ற மென்பொருளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே கோலோச்சிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய லெவலில் அதுக்கு சப்போர்ட் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்காக நம்ம இந்த வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. வாங்க, உங்களை டைம் மிஷினில் உட்காந்து வச்சு ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போகிறேன். 1970களில் டன் 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 டைம். அப்போது ரிச்சர்ட் ஸ்டால்மேன் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் MIT-யில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தார். அவர் அங்கே வேலை பார்த்துட்ருக்கும்போது அவர் மைக்ரோ ப்ராசஸர் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய ஒர்க்ஸ், ப்ரோக்ராம்ஸ், சாஃப்ட்வேர்ஸும் எழுதிட்டுருந்தாங்க. அவங்களோட ஒரு டீமோடு எழுதிட்டுருந்தாங்க. அப்போ தான் வந்து மைக்ரோசாஃப்ட் மற்றும் ஆப்பிள் அவங்கெல்லாம் வந்து புதுசாக சாஃப்ட்வேர் கம்பெனி கொண்டு வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. வளர்ந்துக்கிட்டு இருந்த வேலை, அந்த சாஃப்ட்வேர் போட்டி வந்து மிக உச்சத்தில் இருந்த வேலை. அப்போது என்னாச்சு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அவங்க க்ரியேட் பண்ணுற சாஃப்ட்வேரோட அந்த சோர்ஸ் கோட் அது எல்லாமே வந்து ப்ரொடெக்டடாக வச்சுட்டாங்க. வெளியில் எதுவுமே வரக்கூடாது, எல்லாமே காப்பி ரைட்டட், எங்களுக்கு தான், வேறு யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க மேலே கேஸ் போட்டுருவோம், உங்கள் கம்பெனி மேலே லைக் அதுக்கான தொகையை நாங்கள் வந்து பெற்றுக்குவோம், உங்கள் மேலே ஃபைன் போட்டுருவோம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. அதே மாதிரி ஆப்பிளும் அவங்களோட சோர்ஸ் கோட் எதுவுமே வெளியில் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அப்படிமான கட்டுப்பாடுகள்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்த ரிச்சர்ட் ஸ்டால்மேன் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட லேபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சில பெஸ்ட் மைண்ட்ஸை வந்து பேப்பர் போட்டு அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இதனால் ரிச்சர்ட் ஸ்டால்மேன் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஃப்ரீயாக தான் இருக்கணும், சொசைட்டிக்கு என்ன தேவை அப்படின்றத அவர் வந்து யோசித்தார். அப்படி யோசிக்கும் போது அவர் என்ன முடிவு பண்ணாருன்னா சாஃப்ட்வேர் எப்போவுமே சொசைட்டிக்கு ஃப்ரீயாக தான் இருக்கணும், இதோட சோர்ஸ் கோடு ஃப்ரீயாக தான் இருக்கணும், யாராவது இதை மாடிஃபை பண்ணணும், புதுசாக இதை கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இது ஃப்ரீயாக தான் இருக்கணும் அப்படின்றத வச்சு உருவாக்குனது தான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒன்று உருவாக்குனார். அதுக்கு கீழே நிறைய சாஃப்ட்வேர்லாம் அவர் ரிலீஸ் பண்ணார், மக்களோட உபயோகத்துக்காக கொடுத்துட்டு இருந்தார். அப்படி கொடுக்கப்படுற சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடு அவர் அது கூட கொடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா யார் வேணால் எடுத்து அதை மாடிஃபை பண்ணலாம், அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட வெர்ஷன்லையும் கொண்டு வந்துக்கலாம். ஓப்பன் சோர்ஸ் பயணத்தில் முதல் முதல்ல ஆரம்பித்த ஒரு முதல் அடி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவாக மாறிச்சு. நிறைய சாஃப்ட்வேர்கள் அதுக்கப்புறம் டூல்ஸ் எல்லாமே வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிது. முத முதல்ல நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ட்டு பேர் மாற்றம் பண்ணப்பட்டு பயங்கரமாக பாப்புலர் ஆயிடுச்சு. அது வந்து முதல் முதல்ல க்ரியேட் பண்ணப்பட்ட ஓப்பன் சோர்ஸ் ப்ரௌசர். இப்போவும் கூட அது ஒரு மிகச்சிறந்த ப்ரௌசராக தான் இருந்துகிட்ருக்கு. நிறைய பேர் அதை உபயோகப்படுத்திகிட்ருக்காங்க இணைய வெளியில். இதுபோல் நிறைய மென்பொருள்கள் அதாவது சாஃப்ட்வேர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிது. மிகப்பெரிய அளவில் வந்தது லினக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் நிறைய இதில் நம்ம லினக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட பயன்பாடு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது ஆரம்பித்த லினக்ஸ், நெட்ஸ்கேப் நேவிகேட்டராக இருக்கட்டும், இப்போது உங்களோட மொபைலில் நீங்கள் இந்த ஒலியிலேயே கூட உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் கேட்டுட்ருக்கலாம். அந்த ஆண்ட்ராய்டு கூட ஓப்பன் சோர்ஸ் தான். அப்படி இல்லை நீங்கள் கூகுள் க்ரோமில் இந்த ஒலியிலேயே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் கூட ஓப்பன் சோர்ஸ் தாங்க. ஓப்பன் சோர்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் நீக்கமர நிறைஞ்சிருக்கு, எங்கேயும் எதிலும் ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது. சரி, இந்த கட்டற்ற மென்பொருள் வந்து இவ்வளோ உபயோகமாக இருக்குது, இதுக்கு பின்னாடி உள்ள வணிகம் என்ன, இதை தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி காசு கிடைக்குது அப்படின்றது நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்காக கொடுக்கப்படுற ட்ரெயினிங் அதுக்கப்புறம் சப்போர்ட், இது ரெண்டுலேருந்தும் நமக்கு காசு கிடைக்கும், இதை உருவாக்குறவங்களுக்கு காசு கிடைக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம இப்போ விண்டோஸோட ஒரு மென்பொருளை வாங்கி உபயோகப்படுத்திகிட்ருக்கோம், அந்த மென்பொருள் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து விண்டோஸையே அணுகலாம், அவங்களே பார்த்து என்னப்பா அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுன்னா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம இந்த கட்டற்ற மென்பொருளில் இலவசமாக நம்மளே உபயோகப்படுத்திகிட்டு இருக்கும்போது யாருக்கிட்டேயும் போய் கேட்க முடியாது, யாருக்கும் அந்த பொறுப்பு இருக்க தேவையில்லை, ஏன்னா அவங்க அவங்களோட இதுக்காக உபயோகப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான நிலைமை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போர்ட்டுக்காக சில கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம வந்து சப்போர்ட் வாங்கிக்கலாம். அவங்க இந்த இதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதனால் உங்களோட மெயின் பிஸ்னஸ் பாதிக்கப்படாது, உங்களோட முதன்மையான வணிகம் இதனால் பாதிக்கப்படாது, அது கண்டினியூஸாக ரன் ஆகிட்ருக்கும். இது போக இன்னொரு மிகப்பெரிய உபயோகமும் இதனால் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொலாபரேஷன். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் அதுக்கான கிரியேஷனை பண்ண தேவையில்லை, அவங்களோட கொஞ்சம் பேர் அதில் யூஸ் பண்ணுவாங்க, மற்ற கம்பெனியில் உள்ள மற்றவங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அதோட கான்ட்ரிபியூஷன் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், அந்த அதனால் உருவாக்கப்படுற சாஃப்ட்வேர் மிகச்சிறந்ததாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம வந்து ஹடூப் அப்படின்ற ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து முதல்ல அதை யாகூ தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க அதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போது அவங்க அதுக்காக எடுத்துக்கிட்ட அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கூகுள்கிட்டருந்து தான் எடுத்தாங்க, கூகுள் ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை தான் இவங்க யூஸ் பண்ணி அது மூலமாக மேப் ப்ரொடியூஸ் SDFS அப்படின்றத உருவாக்குனாங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய கம்பெனிகள் இன்வால்வ் ஆகி கிரியேட் பண்ணாங்க. இப்போது ரீசெண்டாக அதில் ஹைவ்ன்ற ஒரு டூலை வந்து ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி கட்டற்ற மென்பொருள் அப்படின்றது நிறைய கம்பெனிஸில் உள்ள கான்ட்ரிபியூட்டர்ஸ், உலகம் ஃபுல்லாக இருக்கிற கான்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி உருவாக்கப்படுற ஒரு மிகச்சிறந்த மென்பொருள் சாஃப்ட்வேர் எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். அதனால தான் அது மிகச்சிறந்த சாஃப்ட்வேராக இருக்குது, அதனால தான் அது இன்னும் பயங்கரமாக உபயோகப்பட்டுக்கிட்டும் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். மிகப்பெரிய உழைப்பின் இணைப்பு அப்படின்னே நம்ம வந்து கட்டற்ற மென்பொருளை பற்றி சொல்லலாம். இந்த தகவலோட நம்ம ஒளியிலையோட பகுதி ஒன்றோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த ஒளியிலே உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மின்னஞ்சல் arumugamsip@gmail.com arumugamsip@gmail.com இதுதான் என்னோட மின்னஞ்சல் முகவரி. உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது ஆறுமுகம். நன்றி, வணக்கம்.